முயற்சியும் செய்யாதவரும் ஒரு முயற்சியும் செய்யாதவரும் செல்வந்தராகிறான்னா அவன் வருந்தி செய்யல, எளிதாக அந்த முயற்சியை செய்தாங்கிற காரணத்தினாலான உடைய முயற்சியே செய்யாமல் எந்த வினை அனுபவம் ஒருவருக்கு வராது. ஆகவே வினைப்பலன் என்பது ஒரு உயிருக்கு வந்தே தீரும், அது முயற்சியினால்தான் வரும். அந்த முயற்சியை நாம் செய்யாமல் தவிர்த்துவிட முடியாது. அந்த முயற்சியிலே திருவருள் சங்கல்பம் நம்மை செலுத்திவிடும் என்பதெல்லாம் தான் நாம் உணர வேண்டிய கருத்துக்கள். எனவே உறவினை செய்யாதவரும் உடையர் என்றதும் வருந்தி செய்ய வேண்டாது, எளிதில் பெறுவது நோக்கியே பிரிதென்று வேற ஒன்று இல்லை என்பது கருத்து. மரங்கள் முதலியவற்றுக்கும் தண்ணீர் முதலியவற்றை ஏற்றுக்கோடற்குரிய சூக்கும முயற்சி உண்டு என்பது உணர்ந்து கொள்க. சொல்றாங்க, விலங்குகள் மனிதர்கள் சரி முயற்சி செய்கிற பார்க்கிறோம், இந்த தாவரங்கள் எல்லாம் ஒரே இடத்துல தானே இருந்து கொண்டிருக்கின்றன, அவை என்ன முயற்சி செய்கின்றன? அவை வந்து உணவை பெறுகின்றன, உணவை பெறணும் வளரணும் இதெல்லாம் அவற்றை விதிக்கப்பட்ட விதியா இருக்கலாம். அதுக்கு அதை என்ன முயற்சி செய்கின்றன என்று சொன்னால், அவை தண்ணீர் முதலியவற்றை வேர்கள் மூலமாக ஏற்றுக்கொள்கின்ற முயற்சி அவற்றுக்கு உள்ளது. ஆனா பார்த்தா அந்த மரம் சும்மா இருக்க மாதிரி தான் தெரியுது, முயற்சி செய்யற மாதிரி தெரியல. அந்த முயற்சி சூக்கும முயற்சி, நுணுக்கமாக அந்த முயற்சி அந்த தாவரத்திற்கு உள்ளே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் தாவரவியல் பாடங்களிலே இந்த தாவரங்கள் என்னவெல்லாம் செயல் செய்கின்றன, தமக்குரிய உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன, அந்த முயற்சியில் ஈடுபடுகின்றன. ஒளிச்சேர்க்கை என்பதன் மூலம் அவை தமக்குரிய உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன. அப்போ அந்த முயற்சியில் அவை ஈடுபடுகின்றன என்பது நமக்கு தெளிவாக நம்மால் உணர முடிகின்றது. ஆனால் பார்ப்பதற்கு அவை எதுவும் செய்யாதவர்கள் போல தெரியலாம், ஆனால் அந்த முயற்சிகள் சூக்குமமாக நடைபெறுகின்றன என்பதுதான் உண்மை. யாண்டும் பிறழாமை உணர்த்துதற்கன்றே திருச்செயாது அனுபவிப்பதென்று என எதிர்மறை முகத்தால் வரை செய்து கூறினார் என்பது பாடல்ல கடைசி அடியில் சொன்னார். பிற்செயாது அனுபவிப்பது இன்று என்று சொன்னார். அதாவது எந்த ஒரு வினை அனுபவமே வந்து முயற்சி செய்யாமல் அனுபவிக்கின்ற அனுபவம் அல்ல. அது இன்ப அனுபவமா இருந்தாலும் சரி, துன்ப அனுபவமா இருந்தாலும் சரி, அது அனுபவத்திற்கு முன்னால் முயற்சி செய்யப்படும். ஆனா பாடல் என்ன இருக்கு, அந்த அனுபவத்திற்கு பின்னால் இருக்கு. இந்த இடத்துல முன் பின் என்பது வந்து நாம குழப்பம் இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். நாம பயன்படுத்துகின்ற முன் பின் என்ற சொற்கள் காலத்தை பற்றி தான் பயன்படுத்துகின்றோம். அதற்கு முன்னாலே அவன் வந்துட்டான்னா அவனுக்கு முன்னாடியே காலத்தால் அவனுக்கு முன்பு இவன் வந்துவிட்டான்னு அர்த்தம். அவன் வந்த பின்பு இவன் வந்தான்னா காலத்தால் அவனுக்கு பின்பு வந்தான் அர்த்தம். காலத்தை வைத்து தான் நாம் முன் பின் சொல்கின்றோம். ஆனால் இடத்தை வைத்து முன் பின் சொல்வார்கள், இடம் முன் காலம் முன் என்று ரெண்டு சொல்வார்கள். இப்ப நூல்கள் எல்லாம் முன்னர் கூறப்படும் வாங்க, முன்னர் கூறப்படும்னா இன்னமதான் சொல்லுவாங்கன்னு அர்த்தம். நம்ம காலம் பற்றி சொன்னா பின்னர் கூறப்படும் அர்த்தம். ஆனா இடம் பற்றி சொல்வார்கள். ஆகவே இங்க இடம் பற்றி தான் பாடல சொல்லியிருக்கு. பிற்செய்யாது பின்னர் முயற்சி செய்யாமல் அனுபவம் முன்னர் விளையாது அப்படின்னு சொன்னா நம்ம காலம் பற்றி பார்த்தா பெரிய குழப்பம் வந்துடும். ஆகவே பின்னர்னு சொன்னா நாம காலம் பற்றி அதை முன்னர்னு வச்சுக்கணும். அவங்க பின்னர்னு எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்கன்னா இடம் பற்றி பின்னர் சொல்லியிருக்காங்க, நம்ம காலம் பற்றி முன்னர்னு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இடம் பற்றி சொல்லி நமக்கு வழக்கம் இல்லை. இடம் பற்றி சொன்னா வந்து ஏழாவது பக்கம் எட்டாவது பக்கம் இருக்கட்டும், இரண்டு பக்கங்கள் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு, ஏழாம் பக்கம் எட்டாம் பக்கம். இடம் பற்றி சொல்லணும்னா ஏழாம் பக்கத்துக்கு முன்னால் எட்டாம் பக்கம் உள்ளது. காலம் பற்றி சொல்லணும்னா ஏழாம் பக்கம் படித்து அதுக்கு அப்புறம் தான் எட்டாம் பக்கம் படிப்போம். இப்ப காலம் பற்றி ஏழாம் பக்கம் முன்னால் உள்ளது, அது நமக்கு தெரிஞ்சது. இடம் பற்றி சொல்லணும்னா எப்படின்னா ஏழாம் பக்கமும் எட்டாம் பக்கமும் இருக்குன்னா எட்டாம் பக்கம் இடம் பற்றி ஏழாம் பக்கத்தின் முன்னர் உள்ளது, இது அதற்கு பின்னர் உள்ளது, அவ்வளவுதான். அந்த காலத்து நூல்கள் எல்லாம் இடம் பற்றி சொல்வதே மரபாக உள்ளது. ஆகவே அவ்வாறு சொல்கின்றார்கள். நாம நமக்கு புரியும்படியா காலம் பற்றி வைத்துக் கொள்ள வேண்டியதான். ஆகவே முதலில் முயற்சி நடந்து அதற்கப்புறம்தான் வினைப்பலன் கிட்டும். இதை இப்படி சொன்னா அது உடன்பாடு, ஆனா எதையும் எதிர்மறையில சொன்னாதான் வலியுறுத்தி சொன்னதான் ஆகும். ஆசிரியர் சொல்றார் அப்படின்னா நாளைக்கு புத்தகத்தோடு தான் வரணும் அப்படின்னு சொன்னார் உடன்பாட்டு வாக்கியம், அதை விட புத்தகம் இல்லாட்டா உள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னா அது எதிர்மறை வாக்கியம், அதுல வலியுறுத்தல் அதிகமா இருக்கும். அது மாதிரி இங்க வலியுறுத்தி சொல்கின்றார், முதலில் முயற்சி செய்யாமல் அப்புறம் வினைப்பலனை அனுபவித்தல் என்பது இயலாது, முயற்சியின் மூலமாகத்தான் வினைப்பலனை அனுபவிக்க முடியும் என்பதை வலியுறுத்தி சொல்கின்றார். முயற்சி இல்லாமல் வினை அனுபவம் கிட்டாது என்பதை அருமையாக சொல்கின்றார். பிற்செயாது அனுபவிப்பது என்று. ஆகையினாலே அப்போ சமுதாயத்திலே பொறுப்பில் உள்ளவர்கள் அவனுக்கு வினை முன்வினை இருந்ததுன்னா தன்னால் அவனுக்கு முயற்சி வரும், நாம முயன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாமா, விடக்கூடாது. திருவருள் வந்து நேரடியாக வந்து அவனை முயற்சியில செலுத்தணும் இல்ல, நம்மை கருவியாக கொண்டு நம்ம மூலமாகவும் அவன் முயற்சி செலுத்தலாம். ஆகவே நாம வந்து நல்லதை நினைத்து எல்லாருக்கும் நல்லதே சொல்லணும். நல்லூர் உள்ளவர்கள் அதை கடைபிடிப்பார்கள், தீயூர் உள்ளவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். யாருக்கு எந்த ஊழல் இருக்கும் நமக்கு தெரியாது, நமக்கே எந்த ஊழல் இருக்கும் தெரியாது. ஆகவே நம்மை பொறுத்தவரை முழுமுதல் பரமல்லாய சிவபெருமானை வணங்கிக் கொண்டு நல்லவற்றை நினைக்க வேண்டும், நல்லவற்றை செய்ய வேண்டும். நல்லூல் இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், அந்த நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்ம முடிவானது. நாம வந்து இந்த ஊழ பற்றியே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஊழ் என்பது நம்மால் வரையறை செய்யப்பட்டது அல்ல, நடப்பதற்கு முன்பு நம்மால் அனுமானிக்க முடியது அல்ல. அனுமானிக்க முயலலாம், சில சமயம் நம்முடைய அனுமானம் சரியா இருக்கலாம், சில சமயம் தவறாக இருக்கலாம். ஆகவே ஊழ் எதுக்காக சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து முயற்சி செய்தும் துன்பம் வந்தால் நாம் விரக்தி கொள்ளக்கூடாது. ஆகவே அந்த துன்பத்தினுடைய பின்னணி என்ன என்று அதை நமக்கு தெளிவாக விளக்குவதுதான் ஊழ் கொள்கை. அல்லது நமக்கு விரக்தி வந்துவிடும், வாழ்க்கையில வந்து முரண்பாடான அனுபவங்களை வைத்து விரக்தி வந்துவிடும். அதற்காகத்தான் சொல்கின்றார்கள், அதுக்காக நம்ம ஊழை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். மற்றபடி எது ஊழாக இருக்கும் என்று சொல்லி அதை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பதே பயனில்லை. நாம் இறைவனை வணங்கிக் கொண்டு நல்லவற்றை நினைத்து நல்லவற்றை செய்து கொண்டு வந்தால் அந்த முயற்சிகள் தான் நமக்கு நல்வினைகள் ஆகும். அதுவும் இது எல்லாமே உன்னுடைய செயல்தான்ப்பா அப்படிங்கிற ஒரு தெளிவுணர்ச்சியோடு செய்தால் அது சிவபுண்ணியமாக ஆகும். நம்மை மேலும் மேலும் சிவநெறியில் உணர்த்தி, சிவநெறியில் நம்மை உயர்த்தி நமக்கு ஞானத்துக்கும் வீடு வேற்றுக்கும் வழிவகுத்து விடும். ஆகவே அவையெல்லாம் தான் நாம செய்ய வேண்டியது என்று கூறிக்கொண்டு அப்புறம் சொல்றார், ஆனால் என்பது தெளிவின் கண் வந்தது. குறிப்புரை சொல்ற எங்க வந்திருக்கு ஆனால் என்பது, மூன்றாம் அடியில் வந்திருக்கு. இரண்டாம் அடியோடு அது தொடர்ந்து வருது. என்ன, இதமகிதங்கள் முன்னர் அச்சயல் ஆனால், இதமகிதங்கள் முன்னர் அச்சயல் ஆனால், அதாவது முன்னை நல்வினை முன்னை தீவினை என்பது அச்சயலானால். அச்சயல்னா என்ன செயல், முன்பிறவியிலே செய்த முயற்சி. முந்தைய பிறவியில நாம வந்து கருவில விதிக்கப்பட்ட அந்த ஆறையும் அமைப்பதற்காக முந்தைய பிறவியில ஒரு முயற்சி செய்யறமே, அந்த முயற்சி தான் நல்வினை தீவினையா வருது, அது சொல்லக்கூடிய பகுதி. இந்த ஆனால்ங்கிறதுக்கு ஒரு குறிப்பு சொல்றாரு. ஆனால்னா என்ன பொருள்ல வருது அப்படின்னா, தெளிவின் கண் வந்தது, தெளிவுறுத்தும் பொருட்டு வந்தது. என்ன சொல்றோம், அதாவது இவன் வந்து இதை செய்தது உண்மையாக இருப்பதனால் அப்படின்னு சொல்றோம். அப்ப எதுக்காக சொல்றோம், அது வந்து தெளிவுபடுத்துக்காக சொல்றோம். அது மாதிரி இப்ப இவன் வந்து நல்வினை தீவினை என்பவை எவைப்பா அப்படின்னா, முன்னை பிறவியில செஞ்ச முயற்சிகள் தானே நல்வினை தீவினை. முன்னை வினைகளாக முன்னை நல்வினை முன்னை தீவினைங்கிறது என்ன, முன்னை பிறவியில் செய்த முயற்சி தானே இல்லையா அப்படின்னு எதுக்கு சொல்றாரு, நம்ம முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு. அதனால ஒரு சொல்ல போட்டார் ஆனால்னு. பின்னாலையும் ஒரு பாட்டை சொல்லுவார், காண்பவன் சிவனே ஆனால். ஆனால் அந்த ஆங்கிலத்தில் சொல்றேன் பட் அப்படின்னு சொல்றோம், அந்த அர்த்தத்தில் இங்க ஆனால் என்பது வரவில்லை. அதுதான் ஒரு சொல்லானது எந்த நோக்கத்தில் வந்துள்ளது. அதுதான் அவன் வந்து அத அங்க போகணும்னு நினைச்சா ஆனால் அப்படிங்கும் போது அது வேற, அந்த ஆனால் வேற. இங்க வந்து எந்த பொருளை சொல்லியிருக்கு அப்படின்னா, தெளிவுபடுத்தும் பொருட்டு. பின்னாடி ஒரு பாட்டு வரும், அதையும் சொல்றாரு, காண்பவன் சிவனே ஆனால் என்றார் போல. அதாவது யார் என்ன வினை செய்தாலும் அதற்கு பலன் கொடுப்பவன் சிவன் தானே அப்படின்னு பின்னாடி ஒரு பாட்டை சொல்வார். ஏன்னா சிவன் தான் பலன் கொடுக்கின்றான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக சொல்கின்றார். அது மாதிரி இங்கேயும் சொன்னார், முன்னை நல்வினை முன்னை தீவினை ஆகிய அந்த இதமகிதன்கள் என்பன அச்செயல், முற்பிறவில் செய்த முயற்சி ஆனால் அது உண்மையானால் அப்படின்னு தெளிவுபடுத்துற. அப்போ மேலும் ஒரு சந்தேகத்தை கேட்கின்றார்கள், நான் வந்து எனக்கு விதிக்கப்பட்ட விதியை அனுபவிக்கிறதுக்கு தானே முயற்சி செஞ்சேன், முயற்சியின் மூலம் அந்த விதிப்பலனை நான் அடைஞ்சேன். ஆகவே விதிப்பலனை அடைவதற்காக நான் செய்த முயற்சி எனக்கு வந்து இன்னொரு பிறவிக்கு காரணமாகும்னா, எனக்கு இன்னும் ஒத்துக்கொள்வதற்கு சங்கடமா தான் இருக்கிறது. அது நீங்க விளக்கம்லாம் சொன்னீங்க, ஆனால் எனக்கு வந்து ஒத்துக்குள்ள சங்கடமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு நோக்கத்திற்காக செய்த செயல் வந்து மற்றொருக்கு காரணமாகுது, இப்படி மற்றொன்றுக்கு காரணமாகுது. இந்த நோக்கத்துக்காக நான் ஒரு காரியத்தை செய்தேன்னா அது வேறொரு நிகழ்ச்சிக்கு எப்படி காரணமாகும், அதான் எனக்கு ஒத்துக்கிட சங்கடமா இருக்கு. அச்செயல் ஒன்றன் பொருட்டு வந்தது, மற்றொன்றன் பொருட்டாதல் கண்டிலம். அப்படி உலகத்துல வேற எதுவும் எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒரு காரியத்துக்காக வந்தது வந்து இன்னொரு காரியத்துக்கு காரணமாகுது அப்படின்னா அப்படி உலகத்தில் எதுவும் பார்க்க முடியாது, கண்டிலம். அதை நான் காணவில்லை. எனவே இதமகிதங்கள் முன்னர் அச்சயனாயவாறு தான் யாஞ்சனம், அதாவது முற்பிறவியில் செய்த முயற்சியானது இந்த பிறவிக்கு வினையாவதுதான் எப்படி அதைத்தான் நீங்க காரணமா சொல்றீங்க. இந்த பிறவியில செய்யற முயற்சி அடுத்த பிறவிக்கு எப்படி காரணமாகுது அப்படின்னு நாங்க கேட்டா நீங்க உடனே சொல்றீங்க, முந்தைய பிறவியில செய்த முயற்சி தானே இந்த பிறவிக்கு காரணமாச்சு, அத மாதிரி இந்த பிறவியில செய்த முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாகும் சொல்றீங்க. எனக்கு முதல்ல முந்தைய பிறவியில செய்த முயற்சி இந்த பிறவிக்கு காரணங்கிறது அது எப்படின்னு விளக்குங்க. ஏன்னா முயற்சிங்கிறது வினைப்படனை, இந்த பிறவியில என்ன விதியோ அதை அனுபவிக்கிறதுக்கு தான் முயற்சியை செய்யறோம், அது தெளிவா புரியுது. அப்ப வினைப்புலனை அனுபவிப்பதற்காக அந்த நோக்கத்தோடு செய்யக்கூடிய முயற்சியானது வருகின்ற பிறவிக்கு காரணமாவது எப்படி, ஒன்றன் பொருட்டு செய்கின்ற செயல் இன்னொன்றுக்கு காரணமாதல் எப்படி, அப்படி எந்த ஒரு காரண காரியங்களையும் நாம் உலகத்திலே காணவில்லையே. ஒரு காரியத்துக்காக ஒரு செயலை செஞ்சானா அந்த காரியத்துக்கு அது துணை செய்யும் அவ்வளவுதான், அது இன்னொன்றுக்கும் துணை செய்யற மாதிரி உலகத்துல நாம எதை எடுத்துக்காட்டு பார்க்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லும்போது அப்ப உலகத்தில் ஒரு எடுத்துக்காட்டு வைத்து உணர்த்த வேண்டிய அவசியம் வருகின்றது. அதான் வருகின்ற பாடலுக்கு எவ்வளவு அற்புதமாக போற்றுவாய் கொடுக்கின்றார் உதயாசிரியர், அற்புதமாக சொல்கின்றார். இதமகிதங்கள் முன்னர் அச்சையர் ஆமாறுதான் யாஞ்சனமெனின், அது உணர்த்துவதற்கன்றே வருஞ்செயுள் எழுந்தது என்பது, அதற்காக அல்லவா அடுத்த செயுள் வந்தது அப்படின்னு சொல்லி அடுத்த செயலுக்கு அழகாக ஒரு தோற்றுவாய் சொல்கின்றார். இப்ப உலகத்துல நீ பார்த்தது இல்லையாப்பா, ஒன்றன் பொருட்டு வந்தது இன்னொன்றுக்கு காரணமாவதை நீ உலகத்தில் பார்த்ததில்லையா, சொல்கின்றேன் நன்றாக கேட்டுக்கொள் என்று நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய பெருமான் கருணையோடு சொல்கின்றார். சிவஞான போதத்தில் இவ்வளவு விளக்கமா நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா அது தீவிரதர சத்திரிவாதிகளுக்கு உரிய நூல் அது. ஆகவே அடிப்படைகள்லாம் நல்ல தெளிவாக உள்ளவர்கள் அவர்கள் மேலும் நுணுக்கங்களை புரிந்து கொள்வதற்கு அது உதவும். சித்தியார் தான் நமக்கு வந்து என்னென்ன ஐயப்பாடுகள்லாம் ஏற்படுமோ அத்தனைக்கும் விளக்கம். அதனாலதான் வந்து விரித்து வழிபூல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆக அற்புதமா சொல்றேன், இந்த பிறவியில் எனக்கு விதிக்கப்பட்டதை நான் அனுபவிப்பதற்காகத்தான் முயற்சி செய்கிறேன், ஆனால் இந்த முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாதல் எப்படி, ஆகவே ஒன்றன் பொருட்டு செய்த செயலானது இன்னொன்றுக்கு காரணமாதல் எப்படி, மற்றொன்றன் பொருட்டாவது எப்படி அப்படிங்கும் போது அற்புதமா சொல்றார், மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞானத்து வருமா போல நாம் செய்யும் வினைகள் எல்லாம் ஏலத்தான் பலமா செய்யும், இதம் அகிதங்கற்கெல்லாம் மூலத்ததாகி என்றும் வந்திடும் முறைமையோடே என்று சொல்கின்றார். அதாவது எப்படி பாடலை கூட்டிக்கணும் அப்படின்னா, ஞானத்து என்பதை வச்சுக்கணும் முதல்ல, இரண்டாம் அடியில் வருது ஞானத்து, அப்புறம் முதல் அடியில் வருது விளைந்தவை. பதவுலையில குருமூர்த்திகள் அற்புதமா காட்டியிருக்காங்க, நமக்கு சிரமமே இல்லை. நம்முடைய பதினாறாம் கட்ட குருமூர்த்திகள் சுவாமியுடைய பொழிப்புரைக்கு ஏற்ப அற்புதமா பதவுரை செய்திருக்கின்றார். பாருங்க, ஞானத்து விளைந்தவை உலகத்தின் கண் உணவின் பொருட்டு விளைந்த கனி முதலாயின, அதாவது நமக்கு உணவாவதற்காக வேண்டி உலகத்துல வந்து கனிகள் விளைந்துள்ளன, அந்த கனிகள் வந்து நமக்கு உணவாவதற்கு விளைந்துள்ளன. அதே சமயத்தில் அந்த கனிகள் நமக்கு இப்போதைக்கு உணவாகி இன்னொரு மரம் தோன்றுவதற்கு காரணமாக அவை கொட்டையையும் தந்துவிடுகின்றன. அதைத்தான் சொல்றார் உதாரணம், அற்புதமா எவ்வளவு எளிய உதாரணத்தில் எவ்வளவு அரிய கருத்தை வைத்திருக்கிறார் அவர். உலகத்தின் கண் உணவின் பொருட்டு விளைந்த கனி முதலாயின உணவுமாய் மேலைக்கு வித்துமாய் வருமாறு போல, அப்போதைக்கு அந்த கனி உணவாக இருக்கின்றது இன்னொரு மரம் தோன்றுவதற்கு வித்தாகவும் இருக்கின்றது, அதுபோல நாம் செய்யும் வினைகள் எல்லாம், நாம் செய்யும் வினைகள் எல்லாம் உரைய பாருங்க, ஆமா நாம செய்கின்ற வினைகள் எல்லாம் அப்படின்னு சாதாரணமா உரையை கண்டுவோம், ஆனா சுவாமிகள் எவ்வளவு நுணுக்கமா அது குறை சொல்றா பாருங்க, நாம் செய்யும் வினைகள் எல்லாம் என்றால் நாம் என்னும் முனைப்பால் செய்யப்படுவதாகிய முயற்சி. நாம் செய்யும் வினைகள்னா சும்மா நாம செய்யறேன் அப்படி அர்த்தம் இல்ல, நாம் என்ற முனைப்போடு நாமே செய்கின்றோம். அந்த இடத்துல திருவருளை பற்றி நாம் சிந்திக்கவில்லை, உள்ளிருந்து அறிவித்து செலுத்துகின்ற திருவருளை எண்ணி பார்க்கவில்லை, நாம செய்வதாகவே கருதி செய்கின்றோம். நல்ல காரியத்தை செஞ்சாலும் சரி, செய்வது ரொம்ப சிறந்த காரியம், பல கோடி மக்களுக்கு உபகாரப்படுற காரியமாக இருக்கட்டும், ஆனால் அதை நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு செய்யும் பொழுது, அதாவது திருவருளை மறந்து செய்யும் பொழுது, அந்த வினையானது அப்போதைக்கு உரிய பலனையும் தரும், அதே சமயம் வருகின்ற பிறவிக்கு வித்தாகவும் இருக்கும். அப்போதைக்கு உணவாக இருக்கின்ற கனி அடுத்து ஒரு மரம் தோன்றுவதற்கு வித்தாக கொட்டையும் தருவது போல், அப்போதைக்கு ஒரு பலனை தருகின்ற முயற்சி அதோடு விட்டுவிடாமல் வருகின்ற பிறவிக்கும் வித்தாக அமைகின்றது. ஏன்னா அந்த முயற்சியின் அடிப்படையாக இருந்த நாம் என்ற முனைப்பு தான் சொல்றேன், நாம் என்னும் முனைப்பார் செய்யப்படுவதாகிய முயற்சியும் எஞ்ஞான்றும் முறைமையார் பொருந்த, அப்போதைக்கு அனுபவத்தை பயக்கும், அத சுவாமிகள் வகுத்து கூறுகின்ற முறை அதி அற்புதமானது. முயற்சி வந்து அந்த பலனை கொடுப்பது வந்து அந்த பலன் வந்து அது வினைப்பலனை தான் கொடுக்கும். என்ன விதிக்கப்பட்டதோ அந்த பலனை தான் கொடுக்கும். அதாவது பிராரத்தம் ஊழத்தான் கொடுக்கும். அது செயல் வகையால் கொடுக்கும். அந்த செயல் வகை தான் நமக்கு தெரியுது. இன்னொரு வகை சுவாமி சொல்றாங்க, அதான் கருத்து வகை. ரெண்டு வகை அற்புதமா சொல்றாங்க. செயல் வகையால், நாம் செய்கின்ற முயற்சி செயல் வகையால் நமக்கு விதிக்கப்பட்ட வினை அனுபவத்தை கொடுக்கும் ஒன்று. ரெண்டாவது கருத்து வகையா. கருத்து வகை என்ன அப்படின்னா, அந்த முயற்சியை செய்யும்போது நான் செய்கின்றேன் அந்த முனைப்போடு செய்கின்றானே, அந்த அந்த முனைப்பு தான் கருத்து வகை. அந்த கருத்து வகையால் அது வந்து நல்வினை தீவினை என்ற ஆகாமிய வினையை பயக்கும். ஆகாமிய வினைதான் இந்த பிறவியில நாம செய்யக்கூடிய வினை. அப்ப இன்னொரு சந்தேகத்துக்கும் நமக்கு விட கிடைச்சாச்சு. என்ன அப்படின்னா, இந்த பிறவியில் நாம அனுபவிப்பதெல்லாம் முன்வினையின் பலன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டேங்க. அப்ப இந்த பிறவியில எல்லாம் நம்ம முன்வினை பலனையே அனுபவிக்கின்றோம் அப்படின்னா, இந்த பிறவியில நாம செய்கின்ற புதிய வினைகள் என்பவை எவை அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அதுதான் இங்க அற்புதமா விளக்கிட்டாங்க. முன்வினை பலனை அனுபவிக்கும் பொழுதே புதிய வினைகளை செய்து விடுகின்றன. பழத்தை திங்கும் போதே பொட்டையை போட்டுருதான். அற்புதமா அது எளிய ஓமே சொல்லிட்டான். பழத்தை திங்கின்றான், அதே சமயத்தில் கொட்டையே போட்டு விடுகின்றான். அது இன்னொரு மரம் விளைவதற்கு காரணமாகின்றது. அது மாதிரி வினைப்பலனை அனுபவிக்கின்றான். அனுபவிக்கும் பொழுது அது தன்னுடைய முயற்சி பற்றி விருப்பு வெறுப்பு கொள்கின்றான். என்னுடைய முயற்சியின் இன்பத்தை அனுபவிக்கும் போது, ஆகா என்னுடைய முயற்சியை பாருங்க, அது கிடைத்த வெற்றியை பாருங்க அப்படின்னு சொல்லி பெருமிதம் கொள்கின்றான். துன்பத்தை அனுபவிக்கும் போது அதையும் அவன் வினைப்பலன் நினைப்பதில்லை. அது அவனால் வந்தது இவனால் வந்தது சொல்லி வெறுப்பு கொள்கின்றான். அந்த விருப்பு வெறுப்புகள் முயற்சியை செய்யும் போது யான் என்று கருதுகின்ற அந்த கருத்து, முயற்சியின் பலனை அனுபவிக்கும் போது என் அனுபவம் என்ன அனுபவம் என்று நினைக்கக்கூடிய அந்த எனது என்ற கருத்து, இந்த யான் எனது என்ற கருத்துகளால் அது விருப்பு தோன்றினாலும் சரி வெறுப்பு தோன்றினாலும் சரி, அந்த விருப்பு வெறுப்புகள் தான் மேல்வினைகள். அதைத்தான் சிவப்பிரகாசம் என்ற இன்னொரு நூலும் சொல்கின்றது, மேலைக்கு வருவினை ஏதெண்ணில். யா எல்லாம் வந்து ஊழத்தான் அனுபவிக்கிறோம், வருகின்ற பிறவிக்கு என்ன வினை செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அற்புதமா விடை சொல்றார். மேலைக்கு வருவினை ஏதெண்ணில் அங்கன் விருப்பு வெறுப்பு என அறி. அங்கன் அப்படின்னா அந்த வினை அனுபவத்தின் கண். வினைக்கீடாக இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கும் பொழுது முறையே விருப்பும் வெறுப்பும் கொள்கின்றோமே, அந்த விருப்பு வெறுப்புகள் தான் மேல்வினை, வருகின்ற பிறவிகளுக்கான வினை என்று சொல்லி அற்புதமாக சொல்கின்றார். ஆகவே உலகத்தின் உணவின் பொருட்டு விளைந்த கனி முதலாயின உணவுமாய் வித்துமாதல் கண்டாமன்றே, அதுபோல் நாம் என்னும் முனைப்பார் செய்யப்படுவதாகிய முயற்சியும் செயல் வகையால் வினைக்கீடாக வரும் அனுபவத்தை பயக்கும். கருத்து வகையால் இதம் அகிதம் எனப்படும் ஆகாமிய வினையை பயக்கும். அதான் அந்த செயல் வகை கருத்து வகை ரெண்டு இருக்கு. சில செயல்கள் செயல் வகையால் நல்வினை போல தோன்றலாம், ஆனா கருத்து வகையில தீவினையாக கூட இருக்கலாம். இந்த ரெண்டு வகையும் நாம சேர்த்துதான் ஒரு வினையை முடிவு செய்யணும். சுவாமி அப்படிதான் முடிவு செய்யறார். உலகத்தார் செயல் வகையைத்தான் பார்ப்பார்கள், அவர்களுக்கு அதான் தெரியும். கருத்து செய்யறவன் உள்ளத்துல இருக்குது இல்லவா, அந்த அது எளிதில் புலப்படாது. ஆனா இறைவனுக்கு புலப்படும். அவன் தான் வாயானை மனத்தானை மனத்தில் உள்ள கருத்தானை, அந்த கருத்தாகவே அவன் கலந்திருக்கின்றானே. ஆகவே என்ன கருத்தில் அந்த வினையை செய்கின்றான் என்பது இறைவனுக்கு தெரிந்துவிடும். ஆகவே அவன் புகழ் கருதி செய்கின்றானா அல்லது இப்போதைக்கு நல்வினையெல்லாம் செய்து மக்களை கவர்ந்து பின்னால் தான் நினைத்ததையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் செய்கின்றானா, இதெல்லாம் இறைவனுக்கு தெரியும். சர்வ வியாபியாவில் சிவபெருமான் அனைத்தையும் அறிவான். அதான் இப்ப பார்க்கும் பொழுது செயல் வகையால் பார்க்கும் பொழுது சாக்கிய நாயனார் வந்து சிவலிங்க திருமேனியில கல்லை தூக்கி போடுகின்றார், கற்களை எடுத்து எடுத்து வீசுகின்றார் சிவலிங்க திருமேனியில என்று செயல் வகையால் தெரிகின்றது. ஆகவே செயல் வகையால் பார்க்கும் பொழுது தீவினையாக தெரிகின்றது. ஆனால் கருத்து வகையை தான் இறைவன் வந்து முதன்மையாக பார்க்கின்றார். அப்படி ஒரு செயலை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு நேர்ந்து விட்டது. அதைத் தவிர சிவவழிபாட்டை வேறு முறையில் அவரால் செய்ய முடியாத நிலை. ஆனால் அந்த கற்களை போடும் பொழுது அவருடைய கருத்து எப்படி உள்ளது என்று பார்த்தார். அதைத்தான் சொன்னார் அப்பர் பெருமான், கருத்தினால் தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொன்னார். ஆகவே நான் ரொம்ப அற்புதமா நமக்கு ஐயத்தை விளக்கிவிட்டார்கள். என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அந்த வினைப்பலனை நோக்கி நம்முடைய முயற்சி செல்கின்றது. அந்த முயற்சி செயல் வகையால் அந்த வினைப்பலனை பிராரத்த பலனை நமக்கு தருகின்றது. முயற்சியானது செயல் வகையால் பிராரத்த பலனை தருகின்றது. யான் எனது என்ற கருத்து வகையால் அது மேலை பிறவிக்கு வித்தாகின்றது. ஆகவே முயற்சி இரண்டு காரியங்களை விளைவிக்கின்றது. இவ்வளவு காலம் நாம படிச்சதுடைய திரண்ட கருத்து இதுதான். நாம் செய்கின்ற முயற்சி முயற்சி முயற்சின்னு எல்லாரும் பேசுகின்றார்களே, நாத்திகர்கள் முதற்கொண்டு பேசுகின்றார்களே. சித்தாந்தம் தெளிவா சொல்லுது, முயற்சி இரண்டு விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. ஒரு விளைவு என்னவென்றால் வினைப்பலனை அனுபவிப்பதற்கு காரணமாகின்றது. இந்த பிறவியில எதை அனுபவிக்கணுமோ அதுக்கு காரணமாக அந்த முயற்சி அமைகின்றது. இது அதை ஏற்படுத்துகிற ஒரு விளைவு. இந்த முயற்சியை ஏற்படுத்துகிற இரண்டாவது விளைவு என்னவென்றால் மேலே ஒரு பிறவி விளைவதற்கு காரணமாகின்றது. நல்ல பிறவியா கெட்ட பிறவியா அது அந்த முயற்சியை பொறுத்தது. அப்போ பிராரத்த பலனை இந்த முயற்சி தருவது செயல் வகையால் தருகின்றது. முதல் விளைவை செயல் வகையால் தருகின்றது, பிராரத்த பலனை இந்த முயற்சி செயல் வகையால் ஊட்டுகின்றது. வருகின்ற பிறவியை கருத்து வகையால் ஊட்டுகின்றது. அப்ப கருத்து தெளிவா இருந்தா வருகின்ற பிறவி கிடைக்காது, பிறவியே இல்லாமல் கூட இருக்கலாம். அதாவது எந்த முயற்சி ஏதேது சொன்னாலும் ஏதேது செய்தாலும் மாதேவா என்ற சிந்தனையோடு இருந்தார் என்று சொல்வது போல அந்த சிவ சிந்தனையோடு எல்லாம் என்னுடைய ஊழ்வினையை நோக்கி நீ செலுத்தும் செயல், நீர் வழிப்படும் புனைபோல் ஆர்வியின் முறை வழிப்படும் அந்த முறையும் அவனால் ஒதுக்கப்பட்டது. அவன் ஆணையினால் இருவினை அமைகின்றது, அந்த இருவினை பலனை அனுபவிப்பதற்கு அவன் ஆணையே செலுத்துகின்றது, எல்லாம் அவன் செயல் என்ற கருத்தோடு அமைந்தான். அந்த கருத்தினால் அது வீடு வேற்றுக்கும் காரணமாகின்றது. ஆகவே கருத்து வகையால் யான் எனது என்ற கருத்து வகை இருந்ததென்றால் பிறவியையும், சிவன் செயல் என்ற கருத்து வகை இருந்தால் வீடு வேற்றையும் அந்த முயற்சி தரும், இம்மையில் வினைப்பலனை தரும். இதுதான் நாம் படித்த கருத்தருடைய தொகுப்புகள் என்று கூறிக்கொண்டு இது இயல்பு தொன்று தொட்டு வீடு வேறு எய்துமளவும் இடையறவுபடாது தொடர்ச்சியாய் வரும் என்பார். அதாவது முயற்சி செய்கின்றான், வினைப்பலனை நுகர்கின்றான், அந்த முயற்சியானது கருத்து வகையால் வருகின்ற பிறவியை தருகின்றது, அந்த வருகின்ற பிறவியில் விதிக்கப்பட்டவற்றையெல்லாம் முயற்சியால் அனுபவிக்கின்றான், அந்த முயற்சியின் போதும் முனைப்பு கொள்கின்றான், அது அடுத்த பிறவியை தருகின்றது. இப்படி இடைவிடாது நான் அந்த நாம செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் இடைவிடாது நம்மை பிறப்பு இறப்பில் செலுத்திக் கொண்டிருக்கின்றன. செயல் வகையால் அந்தந்த பிறவியில் பிராரதத்தை ஊட்டுகின்றன, கருத்து வகையால் பிறவிகளை சங்கிலி தொடர்போல் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன அந்த முயற்சிகள். இதுதான் முயற்சியை பற்றி தெளிவான அறிவு. சும்மா நாம முயற்சி முயற்சின்னு சொன்னா மேலும் மேலும் பிறவியை ஈட்டு நம்மளை தள்ளுறான். திருவருளை பற்றி பேசாம அந்த திருவருளால் விதிக்கப்பட்ட விதியை பற்றி பேசாமல் முயற்சி முயற்சி என்று உலகியலாக பேசுபவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டுகின்றார்கள் என்றால் மேலும் மேலும் இந்த பிறவியில் அழுதுவதற்கு வழிகாட்டுகின்றார்கள். ஆனால் நம்முடைய அருளாசிரியன்மார்கள் திருக்கைராய பரம்பரையிலிருந்த சந்தான குருவர்கள் அவர்கள் வழிவந்த நம்முடைய ஆதீன அருளாளர்கள் எல்லாம் முயற்சியை பற்றிய தெளிவை தந்து முயற்சியை பற்றி நமக்கு எச்சரிக்கின்றார்கள். யான் எனது என்ற செருப்போடு செய்யப்படும் முயற்சி இருக்கின்றதே, அது எத்தகைய நல்வினை முயற்சியாக இருந்தாலும் சரி அது மேன்மேலும் பிறவிக்கு வழிவகுக்கும். அப்போதைக்கு ஒரு வெற்றியை ஈற்றி தந்து அதோடு இந்த முயற்சி நின்று விடாது, வருகின்ற பிறவிக்கும் அது வித்தாகும். ஏன்னா அந்த வெற்றியை அனுபவிக்கும் போது இத மாதிரி வெற்றி மேலும் மேலும் வேணும்னு நீ விரும்புற, அப்போ சுவாமி அதுக்கு ஏற்றபடி பிறவியை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாம நல்வினிகளே மட்டும் செய்யவில்லை, தீவினைகளையும் செய்கின்றோம். அந்த தீவினைக்குரிய காலம் வந்து குறுக்கிடும், அப்போ அந்த வெற்றி நழுவி போகும், தோல்வி வரும். அப்போ நிலை வேறு எதுவுமே இல்லையே போட்டு சுழற்சி அடிக்கின்றதே இந்த வாழ்க்கையை சொல்லி அப்பதான் உணர்வான். அப்ப நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கின்றது, அதுதான் நம்மை செலுத்துகின்றது என்று சொல்லி உணர்ந்து பல சமய சாத்திரங்கள் வழி சென்று இறுதியில் முடிவான தெளிவான சித்தாந்தத்தை அடைவான். அதெல்லாம் எட்டாம் சித்திரத்தில் அற்புதமா சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த இயல்பு, இந்த இயல்புனா இந்த முயற்சி யான் எனதுங்கிற உணர்வு, இது இயல்பு தொன்று தொட்டு வீடு வேறு எய்தும் அளவும் இடையறவுபடாது தொடர்ச்சியாய் வரும். அதனாலதான் என்றும் சொன்னார், பாடல என்றும் சொல்லியிருக்கிறார், கடைசி அடியில் சொல்லியிருக்கார், மூலத்ததாகி என்றும் வந்திடும் உரமையோட. மூலத்தது அப்படின்னா மூல காரணமா இருப்பது அப்படின்னு அர்த்தம். எப்படியோ அது ஒருமையா தான் இருக்கு, மூலத்ததுங்கிறது ஒருமையா இருக்கு. ஆனா எழுவாய் வந்து நாம் செய்யும் வினைகள் எல்லாம் அப்படின்னு பன்மையில இருக்கு. வினைகள் எல்லாம்னு பன்மையில இருந்து மூலத்ததுன்னு ஒருமை சொல்லலாமா? பன்மை பெயருக்கு ஒருமை வினை முடிவு கொடுக்கலாமா? அது ஒருமை பன்மை வலுன்னு ஆயிருமே. அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுவாய் சொல்லிட்டு வந்தான் அப்படின்னு ஒருமையில சொல்லலாமா? அவர்கள் வந்தான்னு சொன்னா அது பெரிய வலுவாச்சே, ஒருமை பன்மை வலு. அத மாதிரி நாம் செய்யும் வினைகள் எல்லாம்னு பன்மையில சொல்லிட்டு மூலத்ததுன்னு ஒருமையில சொன்னா அது வலுவாயிற்றே அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலதான் நம்ம உடையாசிரியர்கள் சிறப்பாக விளக்கம் தருகின்றார்கள், நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள். அதாவது மூலத்தது என்னும் ஒருமை அத்தருமத்தின் மேல் நின்றது. தருமத்தின் மேல் அந்த பண்பின் மேல் நின்றது. பண்பை வச்சு சொல்லலாம், வருகின்ற பாடல கூட அப்படிதான் சொல்வார், இதமகிதங்கள் என்பது. அடுத்த பாடல் முதலடியை பார்த்தா இதமகிதங்கள் என்பது, இதமகிதங்கள்ங்கிறது பண்மை, என்பதுங்கிறது ஒருமை. அங்கேயும் பண்மைக்கு ஒருமை சொல்லியிருக்கார். அந்த இடத்துல பண்பை சொன்னார், அதனுடைய பண்பை இயல்பை சொன்னார். பதவுரையில பாருங்க, நம்ம பதினாறாவது கட்டத்து குருமூர்த்திகள் என்ன அற்புதமா அந்த பண்பை காட்டியிருக்காங்க. ஏன் பண்பை சொன்னாரா, எப்படி சொன்னார்? ஐயம் வருது. அவர்கள் பதவுரையை பாருங்க. இதம் அகிதங்கள் என்பது இதாகிதங்கள் ஆகிய, இதாகிதம் சேர்த்து எழுதும் போது இதாகிதம் வரும், இதாகிதங்களாகிய கண்மங்களது இயல்பு யாதனின். இதமகிதங்கள்னா அந்த இடத்துல இதமகிதங்களின் இயல்பு அப்படின்னு அங்க கருத்து. அது மாதிரி நான் செய்யும் வினைகள் எல்லாம்னா நான் செய்யும் வினைகளின் இயல்புன்னு அங்க கருத்து. அந்த இயல்பு என்பது ஒருமை, அதனால இங்க மூலத்ததன் ஒருமை வந்தது என்று நுணுக்கமாக பொருளை ஆய்ந்து ஒருமை பன்மை வழியில்லாமல் காக்கின்ற அந்த பாங்கு இருக்கின்றதே, அதெல்லாம் வந்து எதனால வந்தது? சந்தானக்குறவர்கள் இந்த சிவஞான சித்தியார் நூலை ஏற்றது யார்? சந்தானக்குறவர் அருணந்தி சிவம். அவர் திருக்கைலாய பரம்பரை. அந்த பரம்பரையில் வந்து திருவாவூர் ஆதினம். அதுல வந்த குரு பரம்பரையில பத்தாவது சன்னிதானம் அவர்களிடம் ஞான தீட்சை பெற்றவர்கள் நம்முடைய மாதவ சிவஞானவர்கள். ஆகவே தொன்று தொட்டு வந்த கேள்வியால் அனுபவமுடைய தேசிகன் திருவருள் பெற்றால்தான் உண்மை பொருளை உணர முடியும்னு நம்ம சுவாமிகளே பாஷ்யத்தில், சிவஞான பாஷ்யத்தில் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதற்கு அவர்களே எடுத்துக்காட்டு. அந்த வைகண்டார் பரம்பரையிலே, அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரருடைய பரம்பரையிலே வந்த திருவாவூரே ஆதினத்து குரு பரம்பரையிலே அவர்கள் உபதேசம் பெற்றார்கள். அந்த பண்டார சாஸ்திரங்களுடைய பிடிவையெல்லாம் அவர்கள் அருள் உபதேசம் மூலம் பெற்றார்கள். அதை அப்படியே நமக்கு உரைநடையாக தந்துள்ளார்கள் என்பதுதான் நாம் கொள்ள வேண்டிய முடிவாக உள்ளது. ஆண் வருது பாருங்க, ஏலத்தான் பலமா செய்யும். அந்த ஆண் உருவு வந்து ஒடு என்ற பொருளிலே வந்தது. பதவுரையில பாத்தீங்கன்னா ஏலத்தான் பலமான்னு சொல்லிட்டு கடைசியில் உள்ள வந்திடும் என்பதை கூட்டியிருப்பார்கள். ஏலத்தான் பலமா வந்திடும். ஏலம்னா என்ன? முறையால் அர்த்தம். நாம் செய்கின்ற முயற்சியெல்லாம் செயல் வகையால வந்து நமக்கு வினைப்பலனாக வந்துவிடும். அதான் சொல்றாரு, ஏலத்தான்னா முறையால். இஞ்ஞான்று முறையார் பொருந்த செயல் வகையால் வினைக்கீடாய் வரும் அனுபவத்தை பயக்கும். இந்த இடத்துல என்ன குறிப்பு சொல்றான்னா, ஏலத்தான் அப்படின்னா முறையால் அப்படின்னு பொருள் வருது. அந்த இடத்துல வந்து ஒடு உறுப்பு பொருள் சொல்லணும். அதாவது ஊசியோடு குயின்ற ஒடு, ஒடு எங்க வந்திருக்குன்னு பாருங்க. முறைமையோடேன்னு வருது. அந்த இடத்த பாருங்க, ஏலத்தான்ங்கிறது வேண்டாம், முறைமையோடே என்ற இறுதியில் இருக்கு பாத்தீங்களா, அதை பாருங்க. முறைமையோடே, முறைமையோடு, அந்த கடைசி ஏய விட்டுருங்க, அது ஏகாரம் அசை. முறைமையோடு, அந்த ஓடுங்கிறது, அந்த ஒடுன்னு சொல்லுவாங்க, ஒடுதான் ஓடா இருக்கு. அந்த ஒடுங்கிறது ஆண் என்ற பொருளில் வந்துள்ளது. அப்ப முறைமையோடுன்னா முறைமையால் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். முறைமையால் பதவுரையில பாருங்க, அந்த இடத்தை எங்க கூட்டிருக்காங்க முறைமையால் என்பதை வந்து. நாம் செய்யும் வினைகள் எல்லாம் என்றும் முறைமையோடே ஏலத்தான். அந்த முறைமையோடுங்கிறது ஏலத்தான் கூட கூட்டுறாங்க. அந்த முறைமையோடேங்கிறது முறைமையால் என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்போ ஓடுன்னு இருக்கு, ஒடுங்கிறது ஆண் பொருள்ல வருமா அப்படின்னா அது எடுத்துக்காட்டு இலக்கியத்திலிருந்து. ஊசியோடு குயின்ற தூசும் பட்டு, இது எந்த இலக்கியத்தில் வருது அப்படின்னா அது நமக்கு தெரியவில்லை. இதே மேற்கோள் தொல்காப்பிய உரையிலே உபயாசிரியர்களால் காட்டப்பட்டுள்ளது. அந்த மேற்கோளை சுவாமிகளும் காட்டுகின்றார்கள். அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மேற்கோளை காட்டினால் இது எதுல வருகின்றது என்று தெரியும். இப்ப நமக்கு சில மேற்கோள்கள் எந்த நூல்ல இருக்குன்னே தெரியவில்லை. இந்த நூல் பயிற்சி நமக்கு இல்ல அப்படின்னு நூல்களையும் இழந்து விட்டோம், அதனால தெரியல. இதுக்கு என்ன பொருள்? ஊசையோடு குயின்ற தூசும் பட்டும். லேசில பொருள் புரியாதபடிதான் இருக்கு. ஆனா ஒண்ணும் இல்ல, குயின்ற என்றால் துளை செய்யப்பட்ட, துளைக்கப்பட்ட அர்த்தம். அப்ப ஊசியோடு குயின்றனா ஊசியால் துளைக்கப்பட்ட, தூசு என்றால் ஆடை, பட்டுங்கிறது பட்டு துணி. ஊசியால் துளைக்கப்பட்ட ஆடையும் பட்டும்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஊசியால் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஊசியோடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஒடு என்பது வந்து ஆளுங்கிற பொருள்ல வருது. அதே மாதிரி இங்க முறைமையோடேன்னு கடைசியில் முடியல, அந்த முறைமையோடு என்பது முறைமையால் பொருள் வந்தது. ஏன்னா நீங்க என்ன முறைமையோடுன்னு இருக்கு, அதுக்கு முறைமையால்னு நீங்களா ஒரு கருத்தை சொல்றீங்களா அப்படின்னா அதுக்கு இலக்கிய வழக்கு இருக்கின்றது என்பதற்கு சான்று. ஆகவே இதுவரை நான்கு செயல்கள் பார்த்தோம். இந்த நான்கு செயல்கள்லையும் வந்து என்ன அப்படின்னா முயற்சிக்கு வந்து வினைப்பலன் தான் கிட்டும் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டா. அப்ப மேல்வினை ஏது? புதிய வினை, புதிய ஈட்டம் வருவாய் என்பது இல்லையோ அப்படின்னு சொன்னா வருவாய் உண்டு என்பதை வந்து இந்த இடத்துல உணர்த்துறார். அவ்வளவுதான்.